ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாண்டவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் அகிலாத்ம குணாவாசம் அஜ்யான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரி தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சார ஸ்ரீபாதாம் போர்கத்வயம் சதுத்தமாம சந்தாரியம் அனந்தாரியம் அகம் பஜே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹரி. புரட்டாசி மாசம் திருவோணம் திருநட்சத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அவர் நமக்கு பல ஸ்தோத்திரங்களையும் கிரந்தங்களையும் அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்பது. இது திருவாய் மொழிக்கு அவர் ஸ்லோகரூபமாக அமைத்த ஒரு வியாக்கியானம். திருவாய் மொழிக்கு தனியே நிட்ட நாதமுனிகள் அதை நமாமியகம் திராவிட வீரசாகரம் என்று கொண்டாடுகிறார். அதாவது திருவாய்மொழி என்பது ஒரு கடல், அதை நான் வணங்குகிறேன் என்று சொன்னவர் அதை திராவிட வேத சாகரம் என்று அழைக்கிறார். வேதாந்தாச்சாரியரும் திருவாய்மொழியை திரமிடோபனிஷத், அதாவது திரமிட உபனிஷத் என்று அவ்வாறே அழைக்கிறார். இந்த தாத்பரிய ரத்னாவளியிலே இரண்டாவது ஸ்லோகத்திலே ஷடஜித் உபனிஷத் துக்த சிந்தும் என்று காட்டுகிறார். அவரும் இதை ஒரு பால் போன்ற கடல் என்றே வர்ணிக்கிறார். அதனுடைய தேர்ந்த அர்த்தத்தை இந்த ரத்னாவளியிலே கொடுப்பதாலே இதற்கு தாத்பரிய ரத்னாவளி என்று அவரே பெயரமிட்டிருக்கிறார். தாத்பரியம் என்பது அதனுடைய சீரிய கருத்து, உயிரான கருத்து என்றும், அது ரத்னங்கள் போல் உள்ளன என்றும், அதை ஒரு தொகுப்பாக நமக்கு வழங்குகிறார் சுவாமி என்று பார்க்கிறோம். இதிலே ஒரு ரூரிம் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு பத்திற்குமான தேரின் அர்த்தத்தையும் இங்கே கொடுக்கிறார். இவற்றையெல்லாம் சேரப்பிடித்து கடைசியிலே திருவாய்மொழி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், அது ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய உபாயத்வத்தையும் உபயத்வத்தையும் சேரக்காட்டுகிறது என்று சொல்லுகிறார் ஆசிரியர். அப்படி காட்டும்போது ஒரு ஒரு நூறும் ஒரு ஒரு கல்யாண குணத்தை காட்டுகிறது என்பது அவருடைய கருத்து. அவ்வகையிலே முதல் நூறிலே எம்பெருமானுடைய சேவியத்துவம் வெளிப்படுகிறது என்றும், இரண்டாவது நூறிலே அவனுடைய போக்கியத்துவம் வெளிப்படுகிறது என்றும், மூன்றாவது நூறிலே அவனுடைய சுபாஷ்ரிய திவ்ய விக்கிரகத்துவம் காட்டப்படுகிறது என்றும் சொல்லுகிறார். மேலும் நான்காவது பத்திலே சர்வபோக்ய ஆதிக்கத்துவமும், ஐந்தாம் நூறிலே புருஷார்த்த ததுபாய ஹேத்துத்துவமும் சொல்லப்பட்டது என்று காட்டி வந்திருக்கிறது. அதை பெரியோர்கள் சொல்லி வந்திருக்கின்றனர். அடியனுக்கிடப்பட்டதான ஆறாவது நூறு, அதிலே பிரபதன சுலபத்துவம் காட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார் சுவாமி. அதாவது தன்னிடம் வந்து சரண் புகுந்தவர்களுக்கு அவன் வசப்பட்டிருக்கிறான், அதனாலே அவன் சுலபனாக இருக்கிறான் என்று காட்டுகிறான். இதுபோலவே மேலும் ஏழு எட்டு ஒன்பது நூறு பத்துக்கனுடைய அர்த்தங்களும் வரப்போகின்றன. இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கிறது என்று காட்டி வருவதனாலேயே கடைசியிலே அவனே உபாயம் என்றும் அவனே உபயம் என்றும் காட்டப்படுகிறது என்று கூறி முடிக்கிறார் சுவாமி. இந்த ரீதியிலேதான் அழகிய மனுவாளப் பெருமாள் நாயனாரும் தம்முடைய ஆச்சாரிய கிரந்தத்திலே பரத்வ காரணத்துவ வியாபகத்துவ நியந்திரத்துவ காருணிகத்துவ ஷரண்யத்துவ சப்தத்துவ சத்தியகாமத்துவ ஆபத்சகத்துவ ஆர்த்திகரத்துவ விசிஷ்டன் என்று அவனுடைய குணங்கள் காட்டப்படுகின்ற என்றும் காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த ஒரு நூலிலே தேறின குணம் மட்டுமன்றி ஒரு ஒரு பத்திலும் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எவ்வாறு ஆழ்வார் காட்டியிருக்கிறார் என்பதையும் சுவாமி தொகுத்துரைக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஒரு பத்துக்கும் ஒரு ஸ்லோகம் என பத்து ஸ்லோகங்களும், பதினோராவது ஸ்லோகமாக இவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு ஸ்லோகமாகவும் காட்டி வருகிறார். அந்த கணக்கிலே அடியிடப்பட்டதான இந்த ஆறாவது நூறு எழுபதாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, எண்பதாவது ஸ்லோகத்திலே முடிகிறது. எழுபதிலிருந்து ஆரம்பித்து எழுபத்தி ஒன்பது வரைக்குமான பத்து ஸ்லோகங்களிலே ஒரு ஒரு பத்துக்கான அர்த்தமும், எண்பதாவது ஸ்லோகத்திலே மொத்தம் சேரப்பிடித்து சொன்ன அர்த்தமும் காட்டப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்திலும் அந்த ஒரு ஒரு பத்து பாசரங்களிலும் இருக்கக்கூடியதான ஓரிரு ஆழ்வாருடைய ஈரச் சொற்களான பதங்களை எடுத்து அதை சமஸ்கிருதப்படுத்தி தம்முடைய ஸ்லோகத்திலே அமைத்திருக்கிறார் வேதாந்தாச்சாரியர். இனி நாம் இந்த ஆறாவது பத்தினுடைய அர்த்தங்கள் எப்படி காட்டப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கலாம். 70வது பாசுரம் வைகல் பூங்கழிவாய் என்கிற ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தனுடைய கருத்தை சொல்லுகிறது. இது தலைவி திருவண்மண்டூரில் இருக்கக்கூடியவனான சக்கரவர்த்தி திருமகன் அவனிடத்திலே ஆறாத காதல் ஏற்பட்டு பட்சிகளை தூதுவிடும்படியான பதியம். இதற்கு ஈட்டே நம்பிள்ளை காட்டுகிறார், கீழ் நோற்று நூந்து தொடங்கி நாலு பிரயோகம் சரணம் பொக்க இடத்திலும் அபேட்சிதம் பெற்றிலர். அவர் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை. ஏனென்றால் ஆழ்வாருடைய இரத்தோபாதி ஜெகத்தினுடைய இரத்துக்கும் கடவனாகையாலே என்று ஆழ்வாருடைய இரத்தையும் கொண்டு, அது மட்டுமில்லாமல் ஜெகத்தினுடைய இரத்தையும் பார்த்துக் கொண்டு ஆழ்வாரை எங்கே அவன் வைத்துக் கொண்டு அவரிடம் வரவில்லை என்பதாம் என்று காட்டுகிறார். அதனாலே ஆழ்வார் அவனுக்கு தூதுவிடத் துழிகிறார் இந்த பதிகத்திலே. இனி அறிவிக்கலாம், கிட்ட நின்றான் ஆகில் திருவண்மண்டூரிலே அறிவிப்போம் என்று அங்கே ஆழ்விடுகிறார் என்கிறார் நம்பிள்ளை. இங்கு அவனுடைய சரண்யத்துவத்துக்கு ஏற்ப அவனிடத்திலே ஒரு ஆச்சாரின் மூலமாக நாம் சரண் புக வேண்டும் என்ற கருத்து வெளிப்படுகிறது. திருவண்மண்டூர் இருக்கும் எம்பெருமானை ஆச்சாரியனை முன்னிட்டு பற்ற வேண்டும் என்பதே இங்கே தேறின கருத்தான். இதுல முன்னாடி சொன்ன மாதிரி கையில் சக்கரம் ஏந்தியவனான அவனை சக்ரித்வாத் சுவாமி பாவாத் என்று அந்த முதல் ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அது கைகோள் சக்கரத்து என் கனிவாய்ப்பெருமானைக் கண்டு என்ற ஆழ்வாருடைய சொல்லை கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோலவே ஒரு ஒரு பாசத்திலும் அவர் பதங்களை எடுத்து காட்டுகிறார் அந்தந்த ஸ்லோகத்திலே. எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் இங்கே நாயிகா பாவம் ஏற்பட்டு பறவைகளை தூதுவிடுகிறார். ஆச்சாரியர்களைத்தான் பறவைகளாக காட்டுகிறார் என்று அழகியமணிவாழ் பெருமாள் நாயனார் ஆச்சாரியத்திலே சேர்ப்பாரை பட்சிகளாகி ஞான கர்மங்களை சிறகின்று குரு சப்பிரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும் என்று காட்டியிருக்கிறார். மணவாள மாமணிகளும் ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையான குரு என்று காட்டுகிறார். அதனாலே ஞானம் அனுட்டானம் இவற்றை சிறகுகளாக கொண்ட ஆச்சாரர்களைக் கொண்டு நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்ற கருத்து இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஸ்லோக வடிவமாக சுவாமி தேசியன் இங்கே அருளி செய்திருக்கிறார். 71வது ஸ்லோகம் மின்னிடமடவார் படிகம். இது எம்பெருமான் வண்டோராவதில் இருக்கக்கூடியவன், அவன் அடியாரிடத்தில் தானே வருவான் என்ற விஷயத்தை காட்டுகிறது. கண்ணன் தன்னிடத்திலே வருவதற்கு தாமதம் செய்வதை காண்கிறாள் பராங்குஷ நாயகி. அப்படி இருப்பதாலே உமக்கு வேண்டின ஸ்திரீகள் இருக்க இங்கே வரவேண்டா என்று ஊடல் கொண்டு அவனை இந்த பதிகத்தை தள்ளி பேசுகிறாள் என்பது கருத்தாம். இதற்கு நாம் பிரணய கலகம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவோம், தமிழிலே ஊடல் திறம் என்று காட்டுவார்கள். பதிகத்திலே பெருமாளிடத்திலே ஆழ்வார் தூதுவிட்டார். அதை பார்த்த எம்பெருமான் புறப்பட்டு வர ஆழ்வார் அவனை இங்கே ஊடல் கொண்டு ஒடுக்குகிறார். இது கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகள் கொண்ட நிலையை காட்டுகிறது. இதிலே முதல் பத்திலே நம்பி என்று ஆழ்வார் அவனை விளிக்கிறார், என்னுடைய பந்தும் கழும் தந்து போகும் நம்பி என்று. அந்த குணபூர்த்தியை பூர்ணத்வாத் என்று காட்டுகிறார் சுவாமி. அடியவர்கள் அவனை பற்ற வேண்டும் என்று இருப்பதைக் காட்டிலும் அவன் அவர்களை பெற வேண்டும் என்று இருக்கிறான் என்பது சீரிய கருத்தாம். சேத்தனலாபம் ஈஸ்வரனுக்கே என்பது ஸ்ரீவசனபூஷண திவ்யசாஸ்திரம். இதுதான் அவனுக்கு புகழ் என்பதை தேசிகன் இங்கே நிரவதிகை சஸ்த்வாத் என்று எல்லையற்ற புகழை கொண்டவன் என்று காட்டுகிறார். அதனால் அடியார் எப்படி இருந்தாலும் தானே வந்து மேல் விழுந்து ரட்சிப்பான் என்பது இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. திருக்கமல பாதம் வந்து என்று அருளி செய்தார் திருப்பானாழ்வார். அடுத்த ஸ்லோகம் நல்குரவும் என்ற பதிகத்தினுடைய கருத்தை காட்டுகிறது. பிரணய கலகத்திலே முரண்பட்ட தம்மை வசீகரித்தவன் முரண்பட்டது அனைத்தையும் செலவாக கொண்டு திருவண்ணகரை வாழும் கூடார வெல்லும் சீர்கோவிந்தன் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் என்பது பெரியோர்கள் காட்டும் விஷயம். பிரணய கலகத்தினால் அவனை மின்னடை பதிகத்திலே ஆழ்வார் ஒதுக்கி இருந்தார். அதனாலே அவன் அவருக்கு திருவிண்ணகரிலே பூர்ண அனுபவத்தை கொடுக்கிறான். தன்னை ஒதுக்கின ஆழ்வாரை கலப்பதாலே அந்த அவனுடைய சக்தியை பார்க்கிறார் ஆழ்வார். அவனுடைய மேன்மையை பார்க்கிறார், தன்னுடைய தாழ்ச்சியை பார்க்கிறார். இப்படி மேன்மையும் தாழ்ச்சியும் ஒன்றாக கலக்கக்கூடியவன் இவனே என்று அவனுடைய அந்த அகட்டிட்ட கடனா சாமர்த்தியத்தை இங்கே ஆழ்வார் பேசுகிறார். அதனாலேதான் நல்குறவும் செல்வம் என்று தாரித்திரத்தையும் செல்வத்தையும் ஒன்றாக சேர்க்கக்கூடியவன் என்று காட்டினார். அதையே தேசிகனும் சம்பத் தாரத்ரிய பாவாத் என்று காட்டியிருக்கிறார். இதுதான் அவருடைய அகட்டித்த கடகம், சேராதவற்றை சேர வைப்பது. அது இந்த பத்திலே வெளிப்பட்டிருக்கிறது என்று இந்த ஸ்லோக ரூபமாக காட்டுகிறார் தேசிகர். அடுத்தது குரவை ஆச்சரிய பதிகம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குணச்சேஷ்டிதங்களை எப்பொழுதும் தாம் பேசப்பட்டதை எண்ணி களிப்புறுகிறார் ஆழ்வார் இந்த பத்திலே. இங்கு தேசிகன் சொல்லுகிறார், ஆழ்வார் கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் காணப்பட்டு களிக்கிறார் என்று. பிறந்தவாரும் பதிகத்திலே முன்னர் ஆழ்வார் எம்பெருமானுடைய அந்த கிருஷ்ணாவதார லீலைகளை பார்க்க முடியவில்லை என்று வருந்தி இருந்தார். அது இங்கே நீக்கப்பெற்று இத்திருவாய்மொழியில் ஆழ்வார் ஸ்ரீ வால்மீகி பகவானோடு ஒப்பர் என்று ஈட்டிலே காட்டப்பட்டிருக்கும் வகையிலே இங்கே அவற்றை அவரே நேரில் கண்டு அனுபவித்து பேசுகிறார் என்பது நம்முடைய பூர்வர்களுடைய கருத்து. அதைத்தான் தேசிகனும் இங்கே காட்டியிருக்கிறார். எம்பெருமானுடைய ராசக்கிரீடை, கோவர்தன உத்தாரம், காளியமர்தனம் போன்றவற்றையெல்லாம் ராசக்கிரீடாதி கிருத்தேகி என்று இங்கே காட்டி, அப்படிப்பட்ட அவன் அடியார்களை அந்த லீலையை கொண்டு தன் பக்கலை இழுத்துக் கொள்ளுகிறான் என்று தேரின் அர்த்தமாக காட்டுகிறார். அடுத்தது துவளில் மாமணி மாடமூங்கு என்ற பதிகம். அது தோழி தாய்மாரை நோக்கி கூறும் பாசனமாம். இதிலே ஆழ்வார் எம்பெருமானிடத்து தாம் ஈடுபட்டதை பேசுகிறார். இதிலே தேசிகன் காட்டுவது என்னவென்றால், இவன் தன்னுடைய அடியார்களை அவர்களுடைய உறவினர் நண்பர்களிருந்து விலக்கி தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும் விஷயமாகும் என்று. தவளவன் சங்கு சக்கரம் என்றும் என்று சொன்னதை சங்காஸ் சக்கராதிஷ்ச என்று அங்கே முதல் சோகத்திலே காட்டியிருக்கிறார். எம்பெருமான் செயல் என்னவென்று கேட்டால், அவனுடைய குணம் என்னவென்று கேட்டால், விரோதியான ஜனங்களை அடியாரத்திலிருந்து பிரிக்கும் தன்மையாகும். ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையனாயிருக்கும் பரமசாத்வியனோட சகவாசம் பண்ணுகையும் என்று வைஷ்ணவாதிகாரிக்கு என்ன அபேட்சிதம் என்று காட்டியிருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். அவசியா அபேட்சிதம் என்றதாலே அவன் அல்லாதவரிடத்தில் சேரக்கூடாது என்ற விஷயத்தை காட்டுகிறது. பாகவதத்திலும் கண்ணபிரான் சொல்லுவது என்னவென்றால், எஸ்யஹம் அனுகிருஷ்ணாமி ஹரிஷே தத்தனம் சனேகி ததோதனம் திசந்தி அஸ்ய ஸ்வஜன துக்க துக்கிதம் என்று. அதாவது, நான் யாரை மிகவும் ஆசைப்படுகிறேனோ அவர்களிடத்திருந்து அவருடைய உறவினரும் நண்பர்களையும், அதாவது வேண்டாதவர்களையெல்லாம் பிரித்து விடுகிறேன் என்பதால் அவ்விஷயமே இந்த பதிகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது என்று உரைக்கிறார் வேதாந்தாச்சாரியர். அடுத்தது மாலுக்கு பதிகம். அங்கே ஆழ்வார் எம்பெருமானோடு கலந்து வாழப்பெறாமையாலே மிகவும் துன்பம் அடைந்து தம்முடைய உடைமைகள் தாமே தம்மை விட்டு விலகுவதை பிரிந்து வருந்தும் தலைமைகளை குறித்து தாய் இறங்கி கூறும் பாசுரத்தாலே காட்டுகிறார். பகவத் விஷயத்திலே பிராவண்யம் அதிகரிக்க அதிகரிக்க இவைகளெல்லாம் தன்னடையே விட்டு போய்விடும் என்ற கருத்து இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அங்கே மாலுக்கு வையம் அளந்தவனுக்கு என்பதை பாரப்யாதைகி என்று காட்டுகிறார் தேசிகர். தாயானவள் பராங்குஷ நாயகியை பார்த்து அவள் நிலையைக் கண்டு வருந்தி இருக்கிறாள். அந்த பெண் தன்னுடைய கைவளை என்ன, தன்னுடைய நிறம் என்ன, தன்னுடைய மேன்மை என்ன, தன்னுடைய தன்மை என்ன, ஞானம் என்ன, உடல் என்ன, ஒளி என்ன, பெருமை என்ன, அழகென்ன, எல்லாவற்றையும் இழந்து விட்டிருக்கிறாள் என்று பார்க்கிறாள். எல்லாவற்றையும் அவன் கவர்ந்து விட்டான் என்று காட்டப்படுகிறது. அவன் கவர்ந்து விட்டான் என்பதால் இவைகளெல்லாம் அகங்கார மமக்கார தைரிய சாத்துரிய பெருமையாகிற குணங்கள் என்று காட்டி அவற்றை அவன் அவரிடத்திலிருந்து பிரித்து விடுகிறான் என்று உரைக்கிறார் வேதாந்தாசிரியர். அதைத்தான் இங்கே அகம் மமத்தேதி தைரியம் சாத்துரியாதிம்ச நுழாம் அபகரதி என்று காட்டியிருக்கிறார். ஆக அடியாரிடத்திலிருந்து இவ்விதமான குணங்களையெல்லாம் அவன் பிரிக்கிறான் என்பதைத்தான் உறவினரிடத்திலிருந்தும் நண்பர்களிடத்திலும் பிரிக்கிறான் என்ற விஷயமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இங்கே கருத்து. இதற்கடுத்த பதிகம் உண்ணும் சோறு. இங்கே ஆழ்வார் தாரக போஷ போக்கியங்கள் எல்லாம் கண்ணன் என்றே உணர்ந்து திருக்கோளூரிலே ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபட்ட பராங்குசனாகி அவனுடைய நகரை நோக்கி சென்ற விஷயத்தை தாய் இறங்கி கூறும் பாசனமாக இது அமைந்திருக்கிறது. ஆக இந்த பெண்ணானவள் திருக்கோளூருக்கு சென்று விட்டாள். அதனால் வருந்தி இருக்கிறாள் அவளுடைய தாய். இங்கே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை என்று சொன்னதெல்லாம் அவனே எல்லாம் என்று காட்டப்பட்டிருப்பதாலே அவனை பாரம்யாத் என்று காட்டுகிறார் சுவாமி. அப்படிப்பட்ட அவன் தன்னுடைய அடியாரிடத்திலே இருக்கக்கூடிய திடம் நம்பிக்கை இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறான் என்பதை திருத்தியாதேராதி ஹேதும் என்று காட்டுகிறார். இதனால்தான் அந்த பெண்ணும் திருக்கோளூருக்கு தைரியமாக புறப்பட்டு சென்று விட்டாள். வேறு தப்பாதென்று துணிந்திருக்கையும் என்று பிள்ளலோகாச்சாரர் காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவள் வேற்றுக்கு தொரிக்கையும் என்றும் இருப்பதாலே இவ்விரண்டும் இந்த திருவாய்மொழியிலே வெளிப்படுகிறது என்று காட்டுகிறார். ஆக அடியாருக்கு அவன் தாரக போஷக போக்கியனாக இருப்பதால் அவன் வைத்தமானியாகிறான், அவன் அவர்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கிறான் என்பது இங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்பது சுவாமியுடைய கருத்து. அடுத்தது பொன்னுலக பரிகம். தன்னை மறந்த எம்பெருமான் அடியாரோடு ஏகரசனாக இருப்பவன் ஆகையாலே தூதுவிட்டால் வருவான் என்று எண்ணி பரத்வம் முதலியவற்றில் பராங்குஷனாகி பறவைகளை மீண்டும் தூதுவிடுகிறாள். நாகியானவள் திருக்கோளூருக்கு சென்று விட்டாள். ஆனால் வழியிலே ஒருவேளை அங்கே நின்று அங்கிருந்து தூது அனுப்புகிறாளோ என்று கருதலாம் போல இருக்கிறது என்பது ஒரு நிர்வாகம். இது பட்டருடைய நிர்வாகம். அல்லது திருக்கோளூருக்கு சென்று அவனோடு கலந்து பரிமாறி அந்த சந்தேஷம் முடிந்த பிறகு விசலேஷம் ஏற்பட்டதாலே தூது அனுப்புகிறாள் என்பது பிள்ளானுடைய நிர்வாகம். இருவகையிலும் அவள் இங்கே எம்பெருமானுக்கு பறவைகளை மீண்டும் தூது அனுப்புகிறாள். அப்படி அனுப்பும் போது அந்த காரியத்தை அவைகள் செய்து முடித்தால் அவனுடைய சொத்தான இரண்டு ஊதிகளும் அவைகளுக்கு தருவேன் என்றும் காட்டுகிறாள். அவனுடைய சொத்தான அவற்றை அவளால் கொடுக்க இயலுமா என்றால் அவனுடைய சொத்தனைத்தும் இவளுடைய அதீனம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுடைய பக்தர்களுடைய அதீனம் அவனுடைய சொத்து அனைத்தும் என்பது. ஆக புருஷகாரம் செய்பவரான ஆச்சாரர்களுக்கு, இந்த கடக கிருத்தியம் செய்பவர்களுக்கு அவனுடைய சொத்து மொத்தத்தையும் கொடுக்க இவளால் இயலும் என நமக்கு தெரிய வருகிறது. ஸ்ரீ வசன பூஷணத்திலும் இவ்விஷயம் ஆச்சாரனுக்கு சத்ருஷ பிராப்தி உபகாரம் பண்ணலாவது விபூதி சதுஷ்டயம் ஈஸ்வரத்வயம் உண்டாகில் என்று காட்டுகிறார். அதாவது இன்னொரு இரண்டு விபூதிகளும் இன்னொரு ஈஸ்வரனும் உண்டானால்தான் அந்த ஆச்சாரம் செய்த உபகாரத்துக்கு நம்மால் பிரதி உபகாரம் செய்ய முடியும் என்பது அங்கே காட்டப்பட்ட கருத்து. நம்பிள்ளையும் இங்கே அமிவதனை பிரிந்து கடகரை தேடி திரிகிறேவள் கடிப்பிப்பார்க்கு உபய விபூதித்வயம் கொடுக்கிறாளே என்று காட்டுகிறார். ஆச்சாரியராய் இருப்பார்க்கு இரு உலகம் சொத்து எனப்படுகிறது இப்பதிகத்திலே. இதைத்தான் தேசிகனும் ஸ்வீயாயத்த ஸ்வபூதித்வயம் என்று காட்டியிருக்கிறார் தம்முடைய ஸ்லோகத்திலே. அடுத்தது நீராய் பரிகம். கேட்டவர்கள் நெஞ்சி நீராய் கரையவும் திருமாருக்கும் பரவதத்தில் இருப்பு அரிதாகவும் ஆழ்வார் ஆறாத காதலன் கூப்பிடும் பதிகமாம். தம்முடைய தூது பலிக்காமையாலே பராங்குசனாகி கதறுவது பரவதத்தில் இருப்பவரும் கேட்கும்படியாயிருக்கிறது என்று காட்டுகிறார் சுவாமி. அதனாலே அவன் தங்களுடைய சங்கு சக்கரத்தோடும் திரு உருவத்தோடும் வர வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். ஆக அவனை விட்டு இருக்க இயலாது என்பது இவருடைய சோகத்தினாலே வெளிப்படுவதாலே அந்த ஆற்றாமை அவனை பரவதத்திலும் இருக்க விடாமல் அழைத்து வந்துவிடும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஈட்டிலே திருக்குறள் ஓசையாலே திருவாய்ப்பாடியில் பெண்கள் பட்டதை தம்மிடற்றோசையால் அவன் படும்படி பண்ணுகிறார் ஆழ்வார் என்று நம்பிள்ளை உரைக்கிறார். கடைசியாக உலகமுண்ட பதிகம். இது அலர்மேல் மங்கை புருஷகாரமாக திருவேங்கடமுடையானது திருவடிகளில் சரணம் புகுவதை காட்டுகிறது. அவன் பிரளயகாலத்திலே எல்லாவற்றையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் என்பதை உலகமுண்ட என்று காட்டியிருக்கிறார் ஆழ்வார். அதை ஆபத் சம்ரக்ஷணாத் என்று காட்டுகிறார் தேசிகன். அப்படிப்பட்ட அவனே சரணாகதி செய்வதற்கு உரியவன் என்றும் மோட்சத்தை கொடுக்க வல்லவன் என்றும் காட்டியிருக்கிறார் அங்கே தேசிகன். இது எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற உயர்ந்த உண்மை என்பதை சுதி சதவிதிதம் உச்சே என்று காட்டுகிறார் தேசிகன். அப்படிப்பட்ட அவனே சரண்யன் என்பதை நாத்தம் சரண்யம் என்று அங்கே உரைக்கிறார் சுவாமி. இப்படி 70ஆம் பாசுரம் தொடங்கி 79ஆம் பாசுரம் வரைக்கும் அந்த ஒரு ஒரு பதிகத்தினுடைய அர்த்தத்தை, தேர்ந்த அர்த்தத்தை காட்டி வருகிறார் சுவாமி. இப்பொழுது நம் போல்வாருக்காக இந்த கடைசி ஸ்லோகத்திலே, அதாவது 80ஆம் ஸ்லோகத்திலே அந்த 10 அர்த்தத்தையும் மீண்டும் தொகுத்து ஒருமுறை காட்டியிருக்கிறார். அந்த ஸ்லோகமானது இத்தம் சத்வாரகம்யம் ஸ்வயமிதம் அசஹஸ்தாயினம் யோஜனார்ஹம் கர்ஷந்தம் ஸ்வைச்சரித்ரைஹி விகடித விஜனம் ஸ்வான் விதஸ்தேயதக்ஷம் திருத்தியாதீனம் நிதானம் கடகவச மகாபூதி யுக்மம் ஷடாரிஹி வைகட்டியாப்ய நர்ஹம் பிரபதன சுலபம் பிராக சஷ்டே சரண்யம் என்பது. இதிலே சத்வாரகம்யம் என்பதாலே ஒரு ஆச்சாரின் மூலமாக அவனை நாம் பத்த வேண்டும் என்று வைகல் பரிகத்திலே காட்டியதை இங்கே காட்டுகிறார். அடுத்தது அடியார்கள் அவன் மேலுள்ள ஆசையினாலே அவனை கோபத்தோடு ஒதுக்கி தள்ளினாலும் அவனே வருவான் என்பதை ஸ்வயமிதம் என்று காட்டுகிறார். இது மின்னிடை மடவார் பரிகத்தினுடைய கருத்து. அடுத்தது சேராதவற்றை ஒன்று சேர்க்கக்கூடியதான அவனுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தை நல்குறவும் செல்வம் என்ற பதிகம் காட்டுகிறது. அதை அசஹஸ்தாயினம் யோஜனாகம் என்று காட்டுகிறார் சுவாமி. அடுத்தது அடியாரிடத்திலிருந்து விரோதிகளான நண்பர்களையும் உறவினரையும் பிரிப்பான்வது தொழில் பதிகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதை இங்கே கர்ஷந்தம் என்றும் விகடித விர்ஜன என்றும் காட்டுகிறார். தன்னுடைய பெரும் காரியத்தினாலே அவன் அடியாருடைய உள்ளங்களை எல்லாம் கவர்ந்து அவருடைய விரோதிகளான உறவினரிடத்திலிருந்து பிரிப்பான் என்ற விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை அடைந்தவரிடத்திலிருந்து அவர்களுடைய வளையல் நிறம் போன்றவற்றையெல்லாம் பிரிப்பான் என்பது மாலுக்கு பதிகத்திலே காட்டப்பட்டது. அது அவர்களுடைய அகங்கார மமக்காரங்களை எடுப்பதாகும் என்று காட்டுகிறார் இங்கே தேசிகன். அடுத்தது உண்ணும் பதிகத்திலே அவன் அவர்களுக்கு திட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பலத்தையும் கொடுப்பான் என்பதை திருத்தியாதீனம் நிதானம் என்று காட்டியிருக்கிறான். பதிகத்திலே தன்னிடத்திலே சேத்தர்களை கொண்டு சேர்ப்பவர்களுக்கு இவ்வுலகங்களை எல்லாம் தன்னுடைய சொத்தை எல்லாம் இரண்டு உலகங்களையும் கொடுப்பான் என்பதை கடகவச மகாபூதி யுக்மம் என்று காட்டியிருக்கிறார் தேசிகன். அவனை விட்டு பிரிந்து இருப்பது என்பது இயலாது என்பதை வைகட்ட சாபதர்கம் என்று, வைகட்டியம் என்பது விசிலேஷம் என்று காட்டி அவனை விட்டு பிரிந்து இருக்க இயலாது என்ற கருத்தை அங்கு காட்டுகிறார் தேசிகன். இறுதியாக அவன் பிரபத்திக்கு சுலபன் என்பதை பிரபதன சுலபம் என்று, அவன் பிரபதன என்றால் அவனை அணுகுவது சௌலபியம் என்பது அவன் சுலபனாக இருப்பதை காட்டுகிறது என்று, அவனை அணுகுவது எளிது என்று காட்டுகிறார் இங்கே. இவ்விஷயம்தான் உலகமுண்ட பதிகத்திலே காட்டப்பட்டிருக்கிறது என்று அங்கே அவர் உரைக்கிறார். இவ்விஷயமெல்லாம் ஷட்டாரியானவர் பிராகஷ்டே என்று ஆரம்பத்திலே காட்டியிருக்கிறார் என்று தேசிகன் சேரப்பிடித்து நமக்காக காட்டி அருளுகிறார். இவ்வாறு எல்லாம் சொன்னதனுடைய தேரின கருத்து என்ன என்றால், அவனுடைய கல்யாண குணமான சரண்யத்துவம் வெளிப்படுகிறது இத்தாலே என்று காட்டி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த சரண்யத்துவம் தான் ஆரம்பத்திலே வெளிப்படுகிறது என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் ஆச்சாரியத்திலே காட்டினார் என்று முதல் முன்னமே பார்த்திருந்தோம். திருவாய்மொழி அர்த்தம் ஆதலால் இதை நாம் காலக்ஷேமமாக பெற வேண்டும் என்பதே முக்கியமான விஷயம். இருந்தாலும் பெரியோருடைய நியமனத்தின்படி அடியேன் அதனுடைய சுருக்கமான விஷயத்தை இங்கே விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்தருமா பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. வேதாந்த தேசிகன் திருவிகளேஸ்வரனும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிகளேஸ்வரனும் அடியேன் முதல் கவிதாசன்.